الحمد لله والصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله واصحابه جند الله اما بعد وقد قال الله تعالى في كتابه العزيز الفرقان المجيد بسم الله الرحمن الرحيم ما كان محمد ابا احد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين وكان الله بكل شيء عليما صدق الله العلي العظيم وقال نبينا محمد المصطفى صلى الله عليه وسلم ان النبوه والرساله قد انقطعت فلا رسول نبي ولا رسول بعدي ولا نبي رواه الترمذي او كما قال صلى الله عليه وسلم الا فهل مغلشيم الله سبحانه وتعالى وكوريد فعندهم سلام சாந்தி நபி சையதுல் முர்சலீன் காத்தமுல் அம்பியா ஹசரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபஈ தாபிஈன்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாவதாக. இந்த ஜும்மாவின் கடமைகளை நிறைவேற்றுவதற்காக அல்லாவின் இந்த மாளிகையில் இத்திகாஃபுடைய நியத்தில் அமர்ந்திருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, எந்த விடயங்களை எடுத்து நடக்குமாறு அல்லாஹ் எங்களை ஏவிருக்கின்றானோ அவற்றை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் எந்த பாவமான கர்மங்களிலிருந்து தவிந்து வாழுமாறு அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கின்றானோ அவற்றை முற்றாக தவிந்து வாழுமாறும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசித்திடுவோம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தான் வணக்கத்துக்கு தகுதியானவன். அவனை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்ற விஷயத்தை மக்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் நபிமார்களை ரசூல்மார்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தான். நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்படாத சமூகமே கிடையாது. அல் குர்ஆன் அல்லாஹ் சொன்னான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாங்கள் ரசூல்மார்களை அனுப்பியிருக்கின்றோம். இன்னொரு இடத்துல சொன்னான், உம்மத்தின் இல்லா ஹலாஃபிஹா நதீர், எந்த உம்மத்தாக இருந்தாலும் எந்த சமூகமாக இருந்தாலும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடிய ஒருவர் வந்திருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா சொன்னான். இன்னொரு இடத்துல சொன்னான், வலிக்குல்லி கௌமின் ஹாத், ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் வழிகாட்டக்கூடியவர்களை நாங்கள் ஏற்படுத்தி இருந்தோம் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹு தஆலா வழங்கப்படுத்துறது. அந்த நபிமார்களுடைய வரிசையில கடைசியாக வந்தவங்க தான் ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதலாவது நபி. அந்த நபிமார்கள் கடைசியாக வந்தவங்க ஹஸரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தான் நபிமார்கள் கடைசியானவங்க. அவர்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தியது போன்று சிறப்பாக்கி வைத்தது போன்று உலகத்தில வேற எந்த நபியையோ வேற எந்த ரசூலையோ வேற யாரையுமோ அல்லாஹ் தஆலா சிறப்பாக்க எவ்வளவு தூரம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறப்பாக்கி இருக்கிறார்கள். பரிசுத்தமான குர்ஆனில் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களோட பெயரை சொல்லி அல்லாஹு தஆலா அழைத்ததில்லை. முழு குர்ஆனிலும் யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்று அல்லாஹு தஆலா எங்கேயுமே நேரடியாக அழைத்ததில்லை. மற்ற நபிமார்கள் அழைக்கக்கூடிய நேரத்தில் தாராளமாக அவரோட பெயரை சொல்லி அழைப்போம், யா ஜக்கரியா, யா யஹ்யா, யா இப்ராஹிம், யா நூஹு, ஜக்கரியா அவர்களே, யஹ்யா அவர்களே, நூஹ் அவர்களே. ஆனா எப்ப ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அழைப்பானோ யா முஹம்மது, முஹம்மது அவர்களே என்று அழைக்க மாட்டான். மாறாக வாசகத்தை மாற்றுவான், யா யுஹன் நபியு, நபித்துவம் கொடுக்கப்பட்டவரே, யா யுஹர் ரசூல், ரிசாலத் என்ற தூதுவத்தை ஏந்தி வந்தவரே, யா யுஹல் முஸ்ஸம்மிலு, போர்ம போத்தி இருப்பவரே, யா யுஹல் முத்தஸ்ஸிர், போர்ம போத்தி இருப்பவரே, யா சீன், யா சீனே, தாஹா, தாஹாவே என்றெல்லாம் அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைப்பான். மற்ற நபிமார்கள் மீது அல்லாஹு தஆலா சலாம் சொல்லியிருக்கிறான். நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலா சலாம் சொல்லியிருக்கிறான். ஆனால் இந்த இரண்டு சலாம்களுக்கு மத்தியில பெரிய வித்தியாசம் இருக்கிறது. மற்ற நபிமார்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த நபிமார்களுடைய பெயரை சொல்லி அல்லாஹாலா சலாம் சொல்லுவோம். சலாமுன் அலா மூசா வஹாரூன், மூசா அவர்கள் மீதும் ஹாரூன் அவர்கள் மீதும் சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், நூஹ் அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும். ஆனா குர்ஆன்ல எங்கேயும் அல்லாஹு தஆலா சலாமுன் அலா முஹம்மது, முஹம்மது அவர்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று சொல்லல. எப்பொழுது அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாம் சொல்ல விரும்பினானோ, ஸலவாத் சொல்ல விரும்பினானோ, அந்த வாசகத்தை மாத்தினான். சொன்னால் இன்ன அல்லாஹ வ மலாயிகதுஹு யுஸல்லூன அலல் நபி, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய மலக்குகளும் அந்த உயர்ந்த நபியின் மீது, அந்த மகத்தான நபியின் மீது ஸலவாத் சொல்றாங்க. யா அய்யுஹல் லதீன ஆமனு, ஏ மூமின்களே, ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலவாத் சொல்லுங்க, அந்த நபியின் மீது நீங்களும் ஸலாம் சொல்லுங்க. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி. இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்திக்கிறார். நபி அவர்களை அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தின முறையை பற்றி பேசுவதாக இருந்தா அதுக்கு தனியான ஒரு தலையங்கம் தேவைப்படும், அதுக்கு வேறான நேரம் தேவைப்படும். பரிசுத்தமான குர்ஆன்ல அல்லாஹு தஆலா சொன்னான், நபியே நாயகமே, உங்களை அல்லாஹு உங்களுக்கு அல்லாஹு தஆலா செஞ்சிக்க கூடிய அறுக்கொடைகள் சாதாரணமானவைகள் அல்ல, மகத்தானவை. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றான், நபியே நாயகமே, உங்களுக்கு அல்லாஹ் செஞ்சிக்கக்கூடிய அறுக்கொடைகள், அல்லாஹு தஆலா உங்களுக்கு செஞ்சிக்கக்கூடிய பாக்கியங்கள் லேசானது அல்ல, ஏராளமானது, மகத்தானது. அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அகிலத்தார்களுக்கு எல்லாம் ரஹ்மத்தை அறிவிக்கிறார். அகிலத்தார்களுக்கு ரஹ்மத்தாக அருளாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அனுப்பினார். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு வந்த காலம் அறியாமையில உச்சகட்டத்தில் இருந்துச்சு. மடம், அறியாம, பிடிவாதம், அநாகரிகம் எல்லாம் கொடி கட்டி பறந்த காலத்தில்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டார். அது எப்படிப்பட்ட காலம்? அந்த காலத்துல வாழ்ந்த மக்கள் அவங்களுக்கு கிடைத்த பெண் குழந்தைகளை மண்ணில போட்டு உயிரோடு புதைக்கிற காலம். இந்த வருஷத்தமான குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டும், அவர்கள் ஒருவனுக்கு உனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்று சொல்லப்பட்டால் அப்படியே அவன் முகம் கருத்து பைத்திரும், அவன் கோபத்தை அடக்கி கொள்வான். அவன் இந்த செய்தி கிடைச்ச உடனேயோ, எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது இந்த செய்தி கிடைச்ச உடனேயோ சமுதாயத்தை விட்டும் தலைமறைவாகி விடுவார். தலைமறைவாகி அவன் யோசிப்பானாம் அல்ல சொல்றான், நான் இந்த கேவலத்தை தாங்கிக் கொண்டு இந்த வாழ்க்கையை தொடர்றதா, இல்லாட்டி இந்த பெண் குழந்தைய மண்ணில போட்டு புதைக்கிறதா என்று யோசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலத்துலதான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா நபியாக அனுப்பிச்சான். அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பின நோக்கத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்லி காட்டும், அவன்தான் எழுத வாசிக்க தெரியாத இந்த உம்மிகளுக்கு மத்தியில அந்த நபியை அனுப்பி வைத்தான். அந்த நபி என்ன செய்கிறார்? அவர்களுக்கு முக்கியமான மூன்று விஷயங்களை செஞ்சு கொடுக்கிறார். ஒன்று, அலிஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ் தஆலாவுடைய வசனங்களை ஆயாத்துக்களை அவர்களுக்கு ஓதி காட்டுறார்.
ரெண்டாவது நல்ல விஷயங்களை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். நேர்மையா நடங்க, பொய் சொல்லாதீங்க, ஏமாத்தாதீங்க, களவெடுக்காதீங்க, மக்களை நேசிங்க, நல்ல விஷயங்களை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார். மூன்றாவது அந்த ரசூல் அந்த நபி என்ன செய்கிறார், அல்லாஹுடைய வேதத்தை ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய ஞானத்தை அந்த மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறார். அந்த மக்களுடைய சிச்சுவேஷன் என்ன, அவங்களுடைய நிலப்பாடு என்ன, அல்லாஹ் சொல்றான் பகிரங்கமான வழிகேட்டில் இருக்கிறான். பகிரங்கமான வழிகேட்டில இருக்கக்கூடிய நிலைமையில அல்லாஹால இப்படிப்பட்ட ஒரு நபிய ரசூல அனுப்பிவிட்டான். அலைவ செல்லும் அவர்களே அல்லாஹால பரிசுத்தமான குர்ஆன்ல 100 என்று சொல்றான், வெளிச்சம் என்று சொல்றான். வெளிச்சம் வெளிச்சம் வந்திருக்கிறார். வெளிச்சத்துக்குரிய வேலையை எடுத்துக்கொண்டு வந்தார். மக்களை குஃபருடைய இருளில் இருந்து தௌஹீதுடைய ஏகத்துவத்துடைய வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தாங்க. ஷிர்க்குடைய இருளில் இருந்து ஈமானுடைய அல்லாஹ் மட்டும் நம்பக்கூடிய அந்த வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தாங்க. அறியாமை என்று சொல்லக்கூடிய இருளில் இருந்து இல்ம் என்று சொல்லக்கூடிய வெளிச்சத்தின் பக்கம் கொண்டு வந்தாங்க. பாவம் என்று சொல்லக்கூடிய அந்த இருளில் இருந்து நன்மையின் பக்கம் கொண்டு வந்தாங்க. எனவேதான் நல்லா பத்தார பரிசுத்தமான குர்ஆன்ல நபி அவங்களை பத்தி சொல்லுவான், இருள்கள் இருந்து அவர் என்ன செய்கிறார், மக்களை வெளியாக்குறார் வெளிச்சத்தின் பக்கம். என்னமான சகோதரர்களே, சுருக்கமாக சொல்ல போனா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு நபியாக அனுப்பி வச்சது. அல்லாஹ் தஆலா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்களுக்கு ஒரு ரசூலாக அனுப்பி வைத்தது, எங்களுக்கு வாழ்க்கையுடைய வழிகாட்டியாக ஆக்கி தந்தது. ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் செஞ்ச பெரிய உதவி இந்த குர்ஆன். அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு, لقد من الله على المؤمنين اذ بعث فيهم رسولا من انفسهم يتلو عليهم اياته. الله تعالى இந்த மூமின்களுக்கு பெரிய உதவி செஞ்சான். லேசான உதவி இல்ல, லேசான உதவி இல்ல. அல்லாஹ் تعالى இந்த மூமின்களுக்கு பெரிய உதவி செஞ்சான். அது என்ன உதவி, அவர்கள் இந்த ரசூல் அனுப்பியிருக்கிறான். அந்த ரசூல் என்ன செய்றார், அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுறார், நல்ல விஷயங்களை மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறார், நல்ல விஷயங்களை கொண்டு அவர்களை பரிசுத்தப்படுத்துகிறார் என்ற கருத்தை பரிசுத்தமான குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறார். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி இந்த உம்மத்துக்காக வேண்டி பல வகையான தியாகங்கள் செஞ்சாங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் நபி அவங்க இந்த உம்மத்தை மறக்கல். எந்த அளவுன்னு சொன்னா, ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களுடைய மிகவும் நேசத்துக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு துஆ செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முந்திய பிந்திய பாவங்களை எல்லாம் மன்னிச்சு போட்டு. ஆயிஷா நாயகி சுத்தியான சந்தோஷம், எந்த அளவுக்கு சந்தோஷம் வேண்டா, சந்தோஷம் தாங்க முடியாம அப்படி அசைய ஆரம்பிச்சாங்க, ஆட ஆரம்பிச்சாங்க. அவருடைய அந்த கூந்தல் முடிகள் எல்லாம் அப்படி கீழே விழ ஆரம்பிச்சாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா நாய்க்கு சந்தோஷம். அசர சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஆயிஷா நீ ஏன் இவ்வளவு சந்தோஷப்படுற, சொன்னாங்க, நீங்க அல்லாஹுடைய நபி, நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நபி, நீங்க எனக்காக வேண்டி துவா செஞ்சுட்டீங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த துஆ கபூல் செய்திருப்பான், ஏற்றுக்கொண்டிருப்பான். அந்த சந்தோஷத்துல நான் இப்படி எல்லாம் செய்யறேன். இதை கேட்ட உடனேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் இதே விஷயத்த இந்த உம்மத்துக்கு ஒவ்வொரு தொழுகையிலையும் செய்யறேன். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கட்டத்திலையும் எங்களை மறக்கல. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விசேஷமான துஆ கொடுத்திருக்கேன், விசேஷமான பிரத்யேகமான துவா கொடுத்திருந்தான். அந்த துவாவை அவங்க செய்தா அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்ளும். எல்லா நபிமார்களும் அந்த துவாவை உலகத்திலே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஆனா
ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அந்த துஆவை நாளை கியாமத்துடைய நாளையில என் உம்மத்துக்கு பாவிக்கிறதுக்காக வேண்டி வச்சிருக்கிறேன். எந்த ஒரு கட்டத்தில் நாளை கியாமத்துடைய நாளையில அந்த அமளி துமளி அந்த கஷ்டமான நேரத்தில் மக்கள் எல்லாம் என்ன செய்யறேன்னு தெரியாம தடுமாறி போயிருப்பாங்க. இந்த பூமி இன்னொரு பூமியா அல்லாஹ் ஆக்கியிருப்பான், இந்த வானம் இன்னொரு வானமா ஆக்கப்பட்டிருக்கும், சூரியன் ஒரு மைல் அல்ல ரெண்டு மைல் தூரத்தில் இருக்கும், மக்கள் செஞ்ச பாவங்களுடைய அளவுக்கு வேர்வை அவருடைய உடம்பிலிருந்து வலிந்தோடி கொண்டிருக்கும், சிலார்களுடைய வேர்வை கரண்ட கால் மட்டுக்கும், சிலார்களுக்கு முட்டுக்கால் மட்டுக்கும், சிலருக்கு இடுப்பு மட்டுக்கும், சிலருக்கு நெஞ்சு மட்டுக்கும், சிலருக்கு தொண்டக்குழி மட்டுக்கும், சிலார்கள் வேர்வையில் அப்படியே மூழ்கி போயிருப்பாங்க. எல்லாம் அதிசயில வரக்கூடிய விஷயங்கள். கியாமத்துடைய நாள் மிக பயங்கரமானது. இந்த மக்கள் என்ன செய்வாங்க, இந்த கஷ்டத்தில இருந்து எங்களுக்கு விமோசனம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நபிமார்களா போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க, முஸா அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்துட்டு போவாங்க. எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அத செய்யறதுக்கு முன் வர மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி யா நஃப்ஸி, எனக்கு என்ன நடக்க போகுதோ, எனக்கு என்ன நடக்க போகுதோ. எல்லாருடைய கடைசியாக ஈசா அலி இஸ்லாத்துடைய மஷூராவின் பிரகாரம் எல்லாரும் வருவாங்க. ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹு அலி செல்லும் போது நபி அவங்க சொல்லுவாங்க, அதுக்கு தகுதியானால் நான் தான் என்று சொல்லி அல்லாஹ் இடத்துல மன்றாடுவாங்க. யா உம்மதி யா உம்மதி, எந்த சமுதாயமே எந்த சமுதாயம் வந்த ஹசரத் சல்லாஹு அலி செல்லும் அவங்க எங்களுக்காக வேண்டி பல கஷ்டங்களை பட்டிருக்கிறோம். இந்த தீன இட்ட செய்வதற்காக வேண்டி, இந்த அமானியத்தை ஒப்படைப்பதற்காக வேண்டி வயிற்றுல கல்ல கட்டி நிற்கிறாங்க. அவர்களுடைய பள்ளி ஷஹீதாக்கப்பட்டிருக்கு. அவருடைய பிள்ளைகள் சுப்ஹானல்லாஹ் நபி அவருடைய கால ஹயாத்திலே மௌத் ஆயிட்டாங்க. அவருடைய ஒரே ஒரு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களை தவிர அவங்களும் நபி அவருடைய மௌத்துக்கு 6 மாதத்துக்கு பிறகு சுமார் மௌத் ஆயிட்டாங்க. நபி அவங்க எந்த அளவுக்கு என்று சொன்னா ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னாங்க, உதீது பில்லாஹி மா லம் யுஹாஹது உஹிஸ்து பில்லாஹி மா லம் யுஹாஹது, இந்த தீனுக்காக வேண்டி எனக்கு நோவின வந்த மாதிரி வேற யாருக்கும் நோவின வரல. நான் இந்த வீண்ட விஷயத்துல அல்லாஹுக்காக வேண்டி பயமுறுத்தாட்டப்பட்ட மாதிரி வேற யாருமே பயமுறுத்தாட்டப்படல. அழுகிய ஒட்டக குடல்களை அது சொல்லலாம் அழகு சொல்லும் அவருடைய மேல போட்டுருவாங்க. அவங்க தாய்ப்புல இருந்து வந்தக்கூடிய நேரத்துல ரத்தம் ஓடுற அளவுக்கு அந்த மக்கள் கல்லால் அடிச்சாங்க. அப்படி அவங்க அந்த தாய்ஸ்ல இருந்து வந்து ஹெரா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. சொந்த ஊருக்கு வரையில மக்காவுக்கு மக்கால் உள்ளவங்க கஷ்டப்படுத்துறாங்க. மக்கால் உள்ளவங்களுடைய கஷ்டம் தாங்க ஏறாமத்தால் அஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹெராக்கு தாய்ப்புக்கு போனாங்க. தாய்ப்புல போனா அங்க உள்ளவங்க இவர் பைத்தியம் என்று சொல்லி இவருக்கு கல்லால் அடிச்சு விரட்டுறாங்க. நபி அவங்க என்ன செய்யறேன்னு தெரியா ரத்த ஓடிக்கொண்டிருக்கு. ஹெரா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு ஹெரா போயிருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு வந்து எத்தனையோ முக்கியமான ஆக்கத்தை சொல்லி அனுப்புறாங்க, நான் மக்காவுக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தாங்க. எல்லாருமே மறுத்துறாங்க. கடைசியாக ஜுவைர் இப்னு முத்ஈம் என்று சொல்லக்கூடியவர் மட்டும்தான், முத்ஈம் அதி என்று சொல்லக்கூடியவர் மட்டும்தான் சொல்றார், நான் பாதுகாப்பு தாரு. அவர் முஸ்லீம் இல்லை, அவர் முஸ்லீம் இல்லை. இவங்களுக்கு பிறந்த ஊருக்கு போகல. சரியான விஷயங்கள், சரியான விஷயங்கள். கடைசியாக அவர் தான் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து மக்காவுக்குள்ள கூட்டி போறார். கண்ணியமான சகோதரர்களே, இதெல்லாம் ஏன் சொல்றோம் என்று சொன்னா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்காக வேண்டி இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டுட்டாங்க. அதனால தான் ஆரம்பத்துல சொன்னேன், ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, உதீது பில்லாஹி மா லம் யுஹாஹது, எனக்கு கஷ்டம் வந்த மாதிரி வேற யாருக்கு கஷ்டம் வரல. உஹித்து பில்லாஹி மா லம் யுஹாஹது, எனக்கு இந்த வேலையில பயமுறுத்தாட்டப்பட்ட மாதிரி வேற யாரும் பயமுறுத்தாட்டப்பட்ட நேரத்துல ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அப்படி கை விரல் முபாரக்கான விரல் வெட்டப்பட்டு ரத்தம் ஓடிச்சு. நபி அவங்க அந்த விரலை பார்த்து ஒரு கவிதை படிச்சாங்க, மா அன்தி இல்லா இஸ்மஉன் தமீதி வஃபி ஸபீலில்லாஹி மா லகீதி. ஏ விரலை நினைச்சுக்கோ, நீ ரத்தம் ஓடக்கூடிய நிலையில இருந்தாலும் உனக்கு நடந்த சம்பவம் அல்லாஹ்வுடைய பாதையில நடந்தது. நபி அவங்களுடைய முபாரக்காக பள்ளி ஷஹீதாக்கப்பட்டது. எல்லாம் என்னத்துக்காக வேண்டிங்க, எங்களுக்காக வேண்டும். அல்லாஹால அவர்களுக்கு ஒரு பெரிய அமானுதத்தை கொடுத்திருந்தார், ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருந்தார். அந்த அமானுதத்தை எங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக. இனிமான சகோதரர்களே, அந்த ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறது, அவர்களை முஹப்பத் வைக்கிறது, எங்களுடைய உயிரை விட அவர்களை நேசிக்கிறது எங்களுடைய கடமை. அவர்களை நேசிக்கிறது எங்களுடைய உயிரை விடவும் அல்லாஹுடைய ரசூலை நேசிக்கணும், எங்களுடைய முழு பொருளாதாரத்தை விடவும் அல்லாஹ் ரசூலை நேசிக்கணும், எங்களுடைய முழு சொத்து செல்வங்களை விட அல்லாஹ் ரசூலை நேசிக்கணும். ஒரு மனிதன் அல்லாஹ் ரசூலை தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய சொத்து செல்வங்களை விட, அந்த மனைவி மக்களை விட, முழு மனித சமுதாயத்தை விட நேசிக்க இல்லையா அவருடைய ஈமான் பூர்த்தி ஆக மாட்டேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க என்னிடத்தில் எந்த உயிரை விட, உயிரை தவிர்ந்து உள்ள எல்லா விஷயங்களை விட விருப்பத்துக்குரியவங்க, எந்த உயிரை தவிர, எந்த உயிரை தவிர எல்லா வஸ்துக்களை விடவும் நீங்க எனக்கு விருப்பத்துக்குரியவங்க என்று சொன்னாங்க. எப்ப நான் உங்கள்ல ஒரு வருடத்துல அவருடைய உயிரை விடவும் நேசத்துக்குரியவனாக ஆக மாட்டேனோ அதுவரையில் அவருடைய ஈமான் பூர்த்தி ஆக மாட்டேன்னு சொன்னாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க எனக்கு இப்ப இந்த உயிரை விடவும் நேசத்துக்குரியவங்க. இதை கேட்ட உடனேயும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஆன் யா உமர், உமரே இப்பொழுதுதான்ன்றாங்க. இது உலமாக்கள் ரெண்டு விளக்கம் சொல்லிக்கிறாங்க, இப்பதான் உங்களோட ஈமான் பூர்த்தியாக இருக்கு, இல்லாவிட்டால் இன்னொரு விளக்க சொல்றாங்க, என் உயிரை உங்களோட உயிரை விட நான் இப்பயோ நேசத்துக்குரியவனா ஆகிருக்கணும், இப்பதானா உங்களுக்கு நான் நேசத்துக்குரியவனா, உயிரை விட நேசத்துக்குரியவனா ஆகிறேன் என்று எச்சரித்தாங்க. இந்த கருத்தை பல மக்கள் விளங்கப்படுத்துறாங்க. எது எப்படியோ உயிரை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கும், முழு பொருளாதாரத்தை விட, முழு மனித சமுதாயத்தை விட, எங்களோட மனைவி மக்களை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களிடத்தில் நான் பிள்ளைகளை விட, உங்களோட தாய் தகப்பனை விட, முழு மனித சமுதாயத்தை விட விருப்பத்துக்குரிய ஆகாத வரையில ஒரு ஈமான் பூர்த்தியாக மாட்டேன். நேசிக்கணும், அவட முஹப்பத் எங்களோட உயிர்கள் எங்களோட ரத்த நாளங்கள்ல ஓடணும். அல்லாஹால வசித்தமான குர்ஆன்ல நபி அவர்களை நேசிக்காதவர்களை எச்சரித்திருக்கிறான், அல்லாஹ் தஆலாவுடைய தண்டனை வரும் என்று சொல்லியிருக்கிறான். ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அஷீரத்துக்கும் வம்பாலுக்கு தரத்துமுஹா வதிஜாரத்தும் தஹ்ஷவுனக ஸாலஹா வமசாகின தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதி ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பசு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரி. உங்களோட பெற்றோர்கள், உங்களோட பிள்ளைகள், உங்களோட சகோதரர்கள், உங்களோட மனைவிமார்கள், உங்களோட குடும்பங்கள், உங்களோட செல்வங்கள், உங்களோட வீடுகள், உங்களோட வியாபாரங்கள், இந்த எட்டு விஷயங்களும் உங்களிடத்துல அஹப்ப இலைக்கும் மின் அல்லாஹி வ ரசூலிஹி அல்லாஹ்வை விட, அல்லாஹ்வோட ரசூலை விட, வ ஜிஹாதி ஃபீ ஸபீலிஹி அல்லாஹ்வோட பாதையில தியாகம் செய்யறதை விட, முயற்சி செய்யறதை விட விருப்பத்துக்குரியதாக ஆகிவிட்டால் ஃபதரப்பசு ஹத்தா யாதி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ்வுடைய தண்டனை எதிர்பாருங்க என்று அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆன்ல சொல்றான். சஹாபாக்களுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது எந்த அளவுக்கு மொஹப்பத் இருந்துச்சு, எந்த அளவுக்கு மொஹப்பத் இருந்துச்சு. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு சஹாபி வாரர் வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு எந்த அளவுக்கு உங்களோட மொஹப்பத் என்று சொன்னா, நான் இந்த வீட்டில் இந்த மனைவி மக்களோட இருக்கக்கூடிய நிலையில உங்களுடைய யாபகம் எனக்கு வந்துட்டா நான் எல்லாத்தையும் விட்டு போட்டு ஓடி வந்து உங்களுடைய பரிசுத்தமான முகத்தை பார்த்துட்டு போவேன். இப்ப எனக்கு சரியான கவலை யாரு சூழல்லா, என்ன கவலை தெரியுமா, ஒரு நாளைக்கு நீங்களும் மௌத்தா போய் தருவீங்க, நானும் மௌத்தா போய் தருவேன். நீங்க மௌத்தானா, நீங்க சொர்க்கத்தில் பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க, எனக்கு சொர்க்கம் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சாலும் கூட உங்களோட அந்தஸ்துக்கு என்னால வர முடியாது, நீங்க அவ்வளவு பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க யாரு சூழல்லா. இப்ப எனக்கு என்ன கவலை என்றா, சொர்க்கத்துல வச்சு உங்களோட முகத்தை பார்க்கணும்டா, நான் எப்படி பார்க்கறேன், அதான் எனக்கு இப்ப கவலை. நபி அவங்க எனக்கு எந்த பதிலும் சொல்லல, அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன்ல இந்த வசனத்தை இறக்குறான், உம்மை யுதி இல்லாஹு வர் ரசூல் ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம் மினல் நபியீன வஸ் சித்தீகீன வஸ் ஷுஹதா வஸ் ஸாலிஹீன். யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பாங்களோ அவங்க நபிமார்களோட சித்தீகீங்களோட ஷுஹதாக்களோட ஸாலிஹீங்களோட இருப்பார். ஒரு சஹாபி வந்தார், நபி அவங்ககிட்ட கேட்டார், யார் ரசூலுல்லாஹ் கியாமத்து எப்ப வரும், கியாமத்து எப்ப வரும், மத்தஸ்ஸா கியாமத்து எப்ப வரும். நபி அவங்க அந்த மனிதரிடத்துல கேட்டாங்க, வமா அஅதத்தலஹா, கியாமத்து எப்ப வரும் என்று கேட்கிறீங்களே, அந்த கியாமத்துக்காக வேண்டி நீங்க என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கிறீங்க, என்ன ஆயத்தை செஞ்சிருக்கிறீங்க. அவர் சொன்னார், யார் ரசூலுல்லாஹ், எனக்கிட்ட பெரிய அமல்கள் ஒன்றுமே இல்லை, எனக்கிட்ட பெரிய அமல்கள் ஒன்றுமே இல்லை, ஆனா எனக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் இருக்கு, ஹுப்புல்லாஹி வ ரசூலிஹி, எனக்கு அல்லாஹுடைய நேசமும் அல்லாஹுடைய ரசூலாகிய உங்களுடைய நேசமும் இருக்கு. நான் அல்லாஹை நேசிக்கிறேன், அல்லாஹுடைய ரசூலாகிய உங்களை நான் நேசிக்கிறேன், முஹப்பத் வைக்கிறேன். நபி அவங்க அந்த மனிதருக்கு சொன்னாங்க, நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களோட தான் இருப்பீங்க. அனஸ் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருஷம் பணிவிட செஞ்சவங்க. அவங்க சொல்லுவாங்க, சஹாபாக்களாகிய நாங்க நபி அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு, இன்னக்க மஅமன் அஹ்பப்த, நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களோட தான் இருப்பீங்க என்று சொன்னாங்களே, அந்த வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டத போல வேற எந்த விஷயத்தை கூட நாங்க சந்தோஷப்படல. இவங்க எவ்வளவு ஏராளமான விஷயங்கள் சொல்லி இருக்கிறாங்க, ஆனா நாங்க சந்தோஷப்பட்ட ஆக இம்பார்ட்டன்ட் ஆக முக்கியமான விஷயம் என்றா, நபி அவங்க சொன்னாங்களே, நீங்க யார நேசிக்கிறீங்களோ அவங்களோட இருப்பீங்கன்னு சொல்லுவாங்க. நான் ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறேன், நான் அபூபக்கர் ரலியல்லாஹுவை நேசிக்கிறேன், நான் உமர் ரலியல்லாஹு தஆலாவை நேசிக்கிறேன், நாளைய கியாமத்துடைய நாளையில நான் அவங்களோட இருப்பேன் என்று ஆதரவு வைக்கிறேன் என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க. இதெல்லாம் சரியான ஹதீஸ். கலிமான சகோதரர்களே, அந்த ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஏராளமான ஹக்கல் எங்களுக்கு இருக்கு. நபி அவங்களுக்கு, நபி அவங்க எங்களுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எங்களுக்காண்டி எவ்வளவு சிரமப்பட்டாங்க, அவங்களுக்கு செய்ய வேண்டிய இத்தனையோ ஹக்கல் இருக்கு, அவங்களுக்கு நாங்க செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு. எப்படி எங்க மனைவிமார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, எங்க பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறோமோ, இதே மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்கள் மீது இருக்கின்றது. ஏராளமான கடமைகள் உலமாக்கள் நிறைய விளங்கப்படுத்திருக்கிறாங்க. அந்த கடமைகள்ல ஒன்றுதான், அந்த கடமைகள்ல பிரதானமான 2 விஷயம் இருக்கு. ஏராளமான கடமைகள் நாங்க நபியவங்களுக்காண்டி செய்யணும். அதுல ஒன்று, நாங்க ஆரம்பத்துல சொல்லி வர மாதிரி எங்கட உயிரை விட ரசூலுல்லாஹ் நேசிக்கணும், எங்க மனைவியை விட, எங்க பிள்ளைகளை விட அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கணும். சஹாபாக்களுக்கு அந்த நேசம் இருந்துச்சு. ஹுதைபியா உடன்படிக்கையில முஷ்ரிக்களுடைய சார்பாக வந்திருக்கிறார் உர்வத்து இப்னு மஸ்ஊத் என்று சொல்லக்கூடியவர். பேச்சுவார்த்தைக்காக அவர் நபி அவங்களோட பேச்சுவார்த்தையை செஞ்சு கொண்டு சஹாபாக்கள் நபி அவங்களோட எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை அவதானித்துக் கொண்டிருக்கிறார். அவதானிச்சதுக்கு பிறகு அவர் திரும்பி போறார். பேச்சுவார்த்தை முடிஞ்சு குறைஷியிட்ட போய் சொல்றார், நான் பெரிய பெரிய மன்னர்களுடைய சபைகளுக்கு எல்லாம் தூதுவனாக போயிருக்கிறேன், கிஸ்ரா மன்னரிடத்தில் போயிருக்கிறேன், கைசர் மன்னரிடத்தில் போயிருக்கிறேன், நஜாஷி மன்னரிடத்தில் போயிருக்கிறேன், ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அந்த நபியை கண்ணியப்படுத்துற மாதிரி நான் வேற யாரையும் எந்த அரசனையும் கண்டதில்லை. எந்த அளவுன்னு சொன்னா, அவங்க எச்சு துப்பினா அந்த சஹாபாக்கள்ல யார ஒருவர கையில தான் விழுகுது. அவங்க ஒண்ணு செஞ்சுட்டாங்க சொன்னா, அந்த தண்ணியை போட்டி, அந்த தண்ணியை எடுத்துக்கொள்வதற்கு அவங்க போட்டி போட்டுக் கொள்றாங்க. கண்ணியத்தின் காரணத்தினால அந்த சஹாபாக்கள் நபி அவங்களுடைய முகத்தை கூட ஏறிட்டு பாக்குறாங்க இல்ல என்று. அவர் முஷ்ரிக்காக இருக்கிறார், அவர் முஸ்லீமாக இல்ல. இந்த நிலைமையில அவர் குரைஷிகிட்ட போய் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நேசமாக இருக்கிறாங்க என்பதை புரிய வைக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, நாங்க ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஆரம்பத்தில் சொல்லி வர மாதிரி 2 அடிப்படையான கடமைகள் இருக்கின்றது. ஒன்று, அவர்கள் எங்களை உயிரை விட நேசிக்கிறது. 2, அவர்களுக்கு என்று அல்லாஹு தஆலா குறிப்பாக்கி கொடுத்த அந்த இறுதி நபித்துவத்தை பாதுகாத்து, அவங்கள கடைசி நபி, அவங்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது, அவர்களுக்கு என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பாக்கி கொடுத்த, விசேஷமாக கொடுத்த அந்த இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கிறது என்னுடைய கடமை, உங்களோட கடமை. ஏன் கடைசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னால எந்த நபியோ எந்த ரசூலோ வர மாட்டார் என்பது அஹ்லு ஸுன்னத் வல் ஜமாஅத் அஹ்லுடைய எங்களுடைய உறுதியான கொள்கை. எப்படி அல்லாஹ் தான் வணக்கத்துக்கு தகுதியானவன், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் கிடையாது என்று நாங்கள் நம்பியிருக்கிறோமோ, இதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கடைசி நபி, அவங்களுக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது நாங்கள் நம்பியிருக்கிறோம். ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, அவர்களுக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது என்ற இந்த விஷயத்தை பரிசுத்தமான குர்ஆன்ல சுமார் 99 வசனங்கள், இதே மாதிரி 210 சஹிஹான ஹதீஸ்களை எங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டது. குர்ஆன்ல சுமார் 99 வசனங்கள்ல நபி அவங்க தான் கடைசி நபி, நபி அவங்க தான் கடைசி நபி, சுமார் 210 ஹதீஸ். உதாரணத்துக்கு சில ஆயத்துக்களை பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா சட்ட தெளிவாக சொல்லிட்டார், மா கான முஹம்மதுன் அபா அஹதின் மின் ரிஜாலிகும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஆண்கள்ல பெரிய ஆண்கள்ல யாருக்கும் தகப்பனாக இல்லை. நபி அவங்களுடைய பிள்ளைகள் கூட ஆண் குழந்தைகள் கூட பருவ வயது அடையாளத்துக்கு முன்னாடியே மௌத் ஆகிட்டாங்க. எனவே பெண் குழந்தைகளுக்கு தான் நபி அவங்க தகப்பனாக இருந்தாங்க, ஆண் குழந்தைகள் ஆண்கள் சின்ன குழந்தைகளுக்கு தான் தகப்பனாக இருந்தாங்க, பெரியவங்க யாருக்குமே தகப்பனாக இருக்கல. மாக்கான முஹம்மது நபா அஜிபு ரிஜாலிக்கும் வலாக்கின் ரசூல் அல்லாஹ், முஹம்மது சொல்லக்கூடியவங்க அல்லாஹுடைய ரசூல், நபியின் நபிமார்கள் கடைசி. அல்லாஹ் குர்ஆன் நபிமார்களுக்கு முத்திரையானவங்க, நபிமார்களுக்கு கடைசியானவங்க. இன்னொரு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்றாரு, பாதிக்கப்பட்டிருக்கு. சூரியன் வந்ததுக்கு பிறகு மெழுகுதிருடைய அவசியம் கிடையாது, சூரியன் வந்ததுக்கு பிறகு இந்த மின்குமிழ்களுடைய அவசியம் கிடையாது, சூரியன் வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு வெளிச்சத்துடைய அவசியமும் கிடையாது. காரணம், சூரியனுக்கு அந்த அளவுக்கு பிறகு ஆசை முடியும். அவசியம் கிடையாது. உயிரோடு இருந்தாங்க அல்லாஹுடைய நபியாகி என்னத்தான் பின்பற்றணும், அவருக்கு ஈடேற்றம் கிடைக்க வேண்டும் வேண்டாம், மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு என்னத்தான் பின்பற்றணும். அல்லாஹ் தஆலா பரிசுத்தமான குர்ஆன் இன்னொரு இடத்துல சொல்றான், அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி. அல்லாஹ்வாஹினா நபி அவங்களுடைய கடைசி ஹஜ்ஜில, நபி அவங்க மௌத்தாகிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் இறக்கின வசனம், இந்த தினத்துல அல்லாஹ்வாஹினா இந்த தீனை பூர்த்தி ஆக்கி போட்டேன், தீன் காமில் ஆகிட்டு பூர்த்தி ஆகிட்டு. தீன் பூர்த்தி ஆனா அதுக்கு பிறகு பூர்த்தியாக தேவையில்லை, பூர்த்தியாக தேவையில்லை. தீன் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டான், அல்லாஹ் தஆலா பூர்த்தியான மார்க்கத்தை தந்துட்டான், அந்த நபியை கொண்டு இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி போட்டான், இந்த பரிசுத்தமான குர்ஆனை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கி போட்டான். யாராவது ஒருவர் இல்ல நபி பூர்த்தி செய்யப்படல, இந்த குர்ஆன் பூர்த்தி செய்யப்படல என்று வாதாட்டான்னு சொன்னா அவன் பொய்யன் என்பதில் அனுவளவு சந்தேகம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏராளமான ஹதீஸ்ல சொல்லியிருக்கிறாங்க, சொன்னாங்க எனக்கு முன்னால வந்த மத்த நபிமார்களுக்கு உதாரணம், ஒரு கட்டிடத்தை போல அழகான ஒரு கட்டிடம், அந்த கட்டிடத்தை மக்கள் சுத்தி பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன அழகான கட்டிடம் இது, சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க அந்த கட்டிடத்தை பார்த்து. ஆனா அந்த கட்டிடத்தில் அந்த பில்டிங்ல ஒரே ஒரு கல் மட்டும் வைக்கப்படாம இருக்கு. மக்கள் சொல்றாங்க, இந்த ஒரு கல் இந்த இடத்துல மட்டும் ஒரு கல் வைக்கப்பட்டா இந்த கட்டிடத்துடைய தன்மையே வேறவாக இருக்கும் என்று அல்லாஹுடைய நபி சொன்னாங்க. அந்த கடைசி கல் நான் தான், அந்த கடைசி கல் நான் தான். நபி அவங்க சொன்னாங்க, என்னோட நபித்துவம் முடிஞ்சு விட்டது, என்னோட யூதுத்துவம் முடிஞ்சு விட்டது, எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது, எனக்கு பின்னால எந்த ரசூலும் கிடையாது. ஏராளமான ஹதீஸ் வரும். நபி அவங்க சொன்னாங்க, லா நபிய பஅதி, எனக்கு பின்னால எந்த நபியும் கிடையாது, நபியும் வரமாட்டார் ரசூலும் வரமாட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆனால் எனக்கு பின்னால இந்த உலகத்துல 30 பொய்யர்கள் வருவாங்க. சஹியான ஹதீஸ் சொன்னாங்க, 30 பொய்யர்கள் வருவாங்க. அந்த 30 பொய்யர்களும் இந்த மௌத்துக்கு பிறகு எனக்கு பின்னால இந்த 30 பேரும் என்ன வாதாட்டம் போடுவாங்க, நாங்க நபி 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 என்று வாதாடுவாங்க அப்படி அவங்க சொன்னாங்க. அவர்கள் எல்லாம் பொய்யர்கள், எனக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலையும் அவர்களுக்கு பின்னாலேயும் எத்தனைய பேர் பொய்யான நபித்துவ வாதாட்டத்தை மேற்கொண்டாங்க நபி அவங்களுடைய காலத்திலையும் தான், அதற்கே பிற்பட்ட காலத்திலையும். எல்லாத்தையும் விரிவாக சொல்றதுக்கு இன்னைக்கு நேரம் இடம் கொடுக்காது. அதுல நாங்க பார்க்கலாம் அஸ்தல் ஆனஸ் என்று சொல்லக்கூடிய பொய் நபி, துலைஹாத்துல் அசதி என்று சொல்லக்கூடிய பொய் நபி, முசைலத்துல் கஸ்ஸாப் என்று சொல்லக்கூடிய பொய் நபி, அதே மாதிரி சஜாத் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், இது மாதிரி ஒரு நிறைய உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க. அவங்க நபித்துவ வாதாட்டத்தை, பொய்யான நபித்துவ வாதாட்டத்தை கொண்டு வரக்கூடிய காலத்திலே எல்லாம் அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்களால, இமாம்களால, நேர்மையான தலைவர்களால, ஆட்சியாளர்களால எல்லாரும் பொய்த்திக்கப்பட்டாங்க. அவங்களோட முகத்துல கிழிக்கப்பட்டுச்சு. ஏன்னா கொள்கை என்ன, கடைசி நபி, அவங்களுக்கு பின்னால எந்த நபியுமே கிடையாது. ஆனா இந்த நபித்து பொய்யான நபித்துவத்தை வாதாடினவர்கள் ஒரு முக்கியமான இடத்தை பெறக்கூடிய தான் மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி. மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி, காதியானிகள் என்று சொல்லக்கூடிய இல்லாட்டி அஹமதியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவங்க, காதியானிகள் என்று சொல்ல பெயர்ல இல்லாவிட்டால் அஹமதியாக்கள் என்று சொல்லக்கூடிய பெயர்ல இன்றைக்கு உலகத்துல இலங்கையிலையும் சரி மற்ற நாடுகளிலையும் சரி தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அஹமதியா முஸ்லிம்கள் இல்லாட்டி காதியானிகள், இந்த காதியானிய அமைப்புக்கும் இல்லாவிட்டால் இந்த அஹமதியா முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கும், அவருடைய அந்த அமைப்புக்கும் அதனுடைய உருவாக்கம் இந்த மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி. 1839 ஆண்டு இல்லாவிட்டால் 1840 உண்டு, 1839 இல்லாவிட்டால் 1840 காதியான் என்று சொல்லக்கூடிய ஊர்ல இந்தியாவில் இந்த மிர்சா குலாம் அஹமது பின் குலாம் முர்தலா என்று சொல்லக்கூடிய இந்த பொய்யன் தாக்கப்படுகிறான். இந்த மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி ஆரம்ப கல்விய தன் ஊர்லேயே படிக்கிறார். அதுக்கு பிறகு மனோசத்துவத்தை படிக்கிறார், தர்க்க சாஸ்திரத்தை படிக்கிறார், வைத்தியத்தை படிக்கிறார். ஆனா அந்த இந்த பரீட்சையிலேயே அவரால் பாஸ் பண்ண முடியல. அதுக்கு பிறகு விவசாயத்தை கவனிச்சு கொள்றார். கொஞ்ச காலத்துக்கு பின் அவருக்கு மானசீக நோய்கள் ஏற்படுது, மனோவியாதிகள் ஏற்படுது, போதைப் பொருட்கள் எல்லாம் பாவிக்கிறார். இதெல்லாம் தெளிவாக புத்தகங்கள் எழுதப்பட்டு போத வஸ்துக்களை பாவிக்கிறார். இப்படியோ இருந்து அவருடைய தந்தையுடைய மௌத்துக்கு பிறகு 1876 இந்த மிர்சா குலாம் அஹமது அல் காதியானி என்று சொல்லக்கூடியவர் எனக்கு வகி வருது என்று தொடங்கினார். இவருடைய வாதாட்டங்கள் நிறைய உண்டு கொண்ட முரண்பாடு. ஆரம்பத்தில் இவர் தன்னை ஒரு முஜத்தித், தன்னை ஒரு சீர்திருத்தவாதி என்று வாதிக்கிறார். சீர்திருத்தவாதி, நான் மக்களை சீர்திருத்தத்துக்காக வேண்டி வந்திருக்கிறேன் என்று. அதுக்கு பிறகு 1891 ஈசா அலி இஸ்லாம் மௌத்தா பைத்தாங்க, நான் தான் ஈசாவுடைய ஈசாவாக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நாங்கெல்லாம் நம்பி இருக்கிறோம் ஈசா அலி இஸ்லாம் வருவாங்க, கடைசி காலத்துடைய அடையாளமாக ஈசா அலி இஸ்லாம் வருவாங்க, நபியாக அல்ல, இந்த உம்மத்தை சீர்திருத்துவதற்காக வேண்டி. அந்த காலத்துல மஹதி அலி இஸ்லாம் இருப்பாங்க, இதெல்லாம் திட்ட தெளிவாக ஹதீஸ் கிதாபுகள்ல வந்த விஷயங்கள். ஆனா இவர் என்ன சொன்னார், ஆரம்பத்தில் சொன்னார் நான் ஒரு முஜத்திது சீர்திருத்தவாதி என்று. பிறகு சொன்னார் இல்ல, ஈசா அலி இஸ்லாம் மௌத்தா பைத்தாங்க, அவங்க காஷ்மீர்ல அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க, நான் தான் ஈசாவாக வந்திருக்கிறேன் என்று. 1892 சொன்னார் மஹதி என்று சொன்னாலும், அதே மாதிரி மசீஹ் ஈசா என்று சொன்னாலும் ரெண்டும் ஒன்றுதான். நான் தான் அந்த மசீஹும் நான் தான் அந்த மஹதியும் என்று வாதிட்டார் 1892. அதுக்கு பிறகு 1891 இது நடந்துச்சு. பிறகு கொஞ்சம் காலம் போகுது, 1901 சொன்னார் நான் தான் ஒரு நபியா வந்திருக்கிறேன், நான் ஒரு நபியா வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கு, ஏக கலத்திகா இசாலா, ஏக கலத்திகா இசாலா என்று சொல்லக்கூடிய அவருடைய புத்தகம் ஒன்று இருக்கு. அந்த புத்தகத்தின் அர்த்தம் ஒரு தவறை நீக்குதல், அந்த புத்தகத்தில் சொல்றாரு, நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வடிவத்தில் உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இருந்துச்சா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உலகத்துக்கு ரெண்டு தரம் வருவாங்களாம். ஒன்று மக்காவுல முஹம்மது வடிவத்தில் வருவாங்க, ஆயிரம் வருஷம் கழிச்சு அதே முஹம்மது மறு வடிவத்தில் இரண்டாம் பிரதியாபையாக இந்த அகமது என்று சொல்லக்கூடிய வடிவத்தில் வருவாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபிறப்பு தான் நான் அப்படின்னு சொல்லி இந்த மிர்சா குலாம் அகமது அல் காதியானி, நான் முஹம்மது நபியுடைய வடிவத்தில் வந்தவர் அப்படின்னு ஒன்று கொண்டு முரண்பாடான வாதாட்டங்களை செய்ய ஆரம்பித்தார். இதெல்லாம் நீண்ட தலைப்புகள், நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். இவருடைய சிந்தனைகளால கவரப்பட்ட இயக்கத்துக்கு தான் காதியானிகள் என்று சொல்லுவாங்க, இல்லாவிட்டால் அஹ்மதியா முஸ்லிம்கள் என்று சொல்லுவாங்க. இந்த காதியானிகள் இடத்துல இந்த அல்லது இந்த அஹ்மதியா முஸ்லிம்கள் இடத்துல மோசமான பல கொள்கைகள் இருக்கின்றன. அதுல ஒன்று, இந்த மிர்சா குலாம் என்பவர் தான் ரசூலுல்லாஹிக்கு பிறகு வந்த நபி. இந்த மிர்சா குலாம் என்பவர் தான் பதினாறாவது நூற்றாண்டுடைய நபியாகவும் ரசூலாகவும் இருக்கிறார். அவரை ஈமான் கொள்வது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை ஈமான் கொள்றதை போல வாஜிபு. அது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அவங்க மிர்சா குலாம் என்பவருடைய தோட்டத்தில் இரண்டாம் முறையா உலகத்துக்கு வந்திருக்கிறாங்க. அது புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஏன் கலட்டிக்கா இசாலா பக்கம் மூணாம் பக்கத்தில் மிர்சா குலாமுடைய அந்தஸ்து, அவருடைய பெயர், அவருடைய பொறுப்பு எல்லாமே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்தஸ்து பொறுப்பு போன்றது. ஒரு இடத்த சொல்றாங்க, இந்த முஸ்லிம்களுடைய இஸ்லாம் வேற, எங்கட இஸ்லாம் வேற, அவங்களுடைய அல்லாஹ் வேற, எங்கட அல்லாஹ் வேற, அவங்கட ஹஜ்ஜி வேற, எங்கட ஹஜ்ஜி வேற, அந்த முஸ்லிம்கள் இருந்து நாங்க எல்லா விஷயத்தையும் வேறுபட்டவங்க அப்படின்னு புத்தகத்தில் எழுதியிருக்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அவட புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. நபி அவருடைய காலத்துல இஸ்லாம் வளர்புறைய போல இருந்துச்சோம். இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானுடைய காலத்துலதான் இஸ்லாம் பௌர்ணமி நேரம் வந்துச்சோம். நபி அவருடைய காலத்துல இஸ்லாம் வந்து ஒரு வளர்முறையாக இருந்துச்சு. இந்த மிர்சா குலாம் அஹமது காதியானியுடைய காலத்துலதான் இஸ்லாம் வந்து ஒரு பௌர்ணமி நிலையத்துக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு இன்னும் சொன்னார். புத்தகத்தில் எழுதுறாங்க, எப்படி எப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களை பின்பற்றக்கூடியவங்களுக்கு உண்மையான ஈடேற்றம் யாருக்கு கிடைக்கும் என்றா மிர்சா குலாம் அஹமது காதியானிய பின்பற்றினாத்தான் உண்மையான ஈடேற்றம் கிடைக்கும் சொல்றாரு புத்தகத்துல. எந்த மனிதர் என் மீது ஈமான் கொள்ளவில்லையோ அவர் காபிராகி பேசுவார். இந்த குஃப்ரான விஷயங்கள் எல்லாம் இந்த மிம்பர்ல பேசுறதே பொருத்தம் இல்லை. என்றாலும் ஒரு நித்தண்டமான நிலைமையில இந்த விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. அது சொல்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அந்த கடை இந்த இறை தூது பணி முடியல. இது இது சம்பந்தமா வந்திருக்கக்கூடிய குர்ஆன் வசனங்கள் ஹதீஸ்ல ஏற்க முடியாது என்று வாதாடுறாங்க. மிர்சா குலாம் பிறந்த காதியான் சொல்லக்கூடிய ஊர் மக்கா மதீனா விட புனிதமானது என்று சொல்றாங்க. காதியானியால் நடாத்தப்படக்கூடிய வருஷாந்த மகாநாடுக்கு தானே இதுதான் கட்டாயமான ஹஜ்ஜி என்று சொல்றாங்க. காதியானிகள் முஸ்லிம்களை விட வித்தியாசமானவங்க, காதியானிகள் தான் முஸ்லிம்களை விட உயர்ந்தவங்க என்றெல்லாம் அவங்க தெளிவாக புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, இந்த காதியானிகள் இல்லாவிட்டால் இந்த அஹ்மதியா இயக்கங்கள் இயக்கம் முஸ்லிம்கள் அல்ல என்று இலங்கையில மட்டுமில்ல உலகளாவிய மட்டத்தில் அந்த காலத்திலே உலமாக்க தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. வாதிதுல் ஆலமுல் இஸ்லாமி உலகத்தில் பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் சேர்ந்து நடாத்திய 1974 1974 ராஜ்யத்துல ஆலமுல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய அந்த முஸ்லிம்களுடைய சர்வதேச அமைப்பு நடாத்திய மகாநாட்டில் ஏப்ரல் மாதம் நடந்த அந்த கூட்டத்தில் அவங்க தீர்ப்பு செய்யறாங்க, இந்த காதியானிகள் காபிர்கள் முஸ்லிம்கள் அல்ல என்று. அதற்கு பிறகு 1985 டிசம்பர் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரையில் ஜித்தாவுல நடந்த மஜ்மாவுல் ஃபிக்ஹுல் இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய மாபெரிய மகாநாட்டிலையும் அந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சு. இவங்க முஸ்லிம்கள் அல்ல, இவங்க காபிர்கள் என்று. 1978
ஜூலை மாதம் 6ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையில நடைபெற்ற ஆசிய இஸ்லாமிய மாநாட்டில் தீர்ப்பு செய்யப்படுகிறது. இந்த காதியானிகள் முஸ்லிம்கள் அல்ல, காபிர்கள் என்று சொல்லி 1974 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பாகிஸ்தான்ல பாராளுமன்றத்தில் இவங்க முஸ்லிம்கள் அல்ல, இவங்க இந்த பாகிஸ்தானுடைய சிறுபான்மையினர் என்று சொல்லி அந்த பாராளுமன்றத்தில் இவர்கள் விஷயமாக அங்க முடிவு செய்யப்படுகிறது. இலங்கையில இறுதித்துவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அகில இலங்கை ஜல்லியத்துள்ளதமாவால 2007 மூணாம் மாசம் 17ஆம் தேதி ஒரு தேசிய மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. 2007 மூணாம் தேதி மூணாம் மாசம் 17ஆம் தேதி ஒரு தேசிய மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுச்சு. அந்த மகாநாட்டில கலந்து கொண்ட உள்நாட்டுடைய வெளிநாட்டு தாவா அமைப்புகள், வளமாக்கள், அரசியல் பிரமுகர்கள், சட்டத்தரணிகள் எல்லாராலும் வெளியிடப்பட்ட புத்தகங்கள், அதே மாதிரி எல்லாராலும் ஏகமானதாக தீர்மானம் செய்யப்பட்டுச்சு. இந்த காதியானிகள் என்று சொல்லக்கூடிய அல்லது அகமதிகள் என்று சொல்லக்கூடியவங்க முஸ்லிம்கள் அல்ல என்று இலங்கையில நடந்த தேசிய மகாநாட்டில, அதுல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க, சட்டத்தரணிகள் இருக்கிறாங்க, உலமாக்கள் இருக்கிறாங்க, உள்நாட்டு வெளிநாட்டு பிரமுகர்கள் இருக்கிறாங்க, தவ அமைப்புகள் இருக்கிறாங்க, இலங்கையில எல்லா மதரசாக்களுடைய வழிகாட்டல் இருக்கின்றன. எல்லாரும் சேர்ந்து 2007 மூணாம் மாசம் 17ஆம் தேதி நடைபெற்ற அந்த தேசிய மகாநாட்டில தீர்மானம் செய்யறாங்க. இந்த காதியானிகள் இல்லாவிட்டால் இந்த அஹமதியா முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்ல, இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கு எந்த சம்பந்தமே கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு கொழும்புல இந்த தலைப்புல ஹுத்பாக்கள் ஓதுவதாக முடிவு செய்யப்பட்டுச்சு. இதே தலைப்புல இன்னைக்கு கொழும்பு மாவட்டத்துல எல்லா பள்ளிகளையும் சுமாராக இந்த தலைப்புல ஹுத்பா ஓதப்படுது. காரணம் என்னன்னு சொன்னோம், இன்றைக்கு அவங்க வேகமாக ஊடுருவிட்டாங்க, வேகமாக ஊடுருவிட்டாங்க. சிங்கள மொழியில பரிசுத்தமான குர்ஆன அவங்களுடைய அகீதா பிரகாரம், அவங்களோட கொள்கை பிரகாரம் தர்ஜுமா செஞ்சு அப்பாவி முஸ்லீம்கிட்ட போய் கொடுக்கறாங்க, அப்பாவி முஸ்லீம்கிட்ட கொண்டு போய் கொடுக்கறாங்க. இங்க பாருங்க, அவ காதியானிகள் என்று சொல்றாங்க இல்ல, காதியானிகள் என்று சொல்றாங்க இல்ல, நாங்க அஹமதியா முஸ்லீம்கள், அஹமதியா முஸ்லீம்கள் என்று சொல்லி அப்படியே போய் அப்பாவிகளை ஏழைகள் எளிய மக்கள் அவங்கள்ட்ட போய் அவங்களோட கொள்கையை பரத்துறாங்க, அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்யறாங்க. பாவம் இந்த மக்கள் என்ன செய்யறாங்க, அதை நம்பி இஸ்லாமிய உத்தவிட்டு வெளியாகிறாங்க. அவங்களுடைய அந்த குர்ஆன், அவங்க அவங்களால மொழிபெயர்க்கப்பட்ட அந்த குர்ஆன இந்த நாட்டில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், முக்கியஸ்தர்கள், மேல்மட்டம் கீழ்மட்டம் என அதிகமானவங்களுக்கு இந்த அவங்களால மொழிபெயர்க்கப்பட்ட அந்த சிங்கள மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட குர்ஆன கொடுத்துட்டாங்க. அது மட்டுமல்ல, அவங்களுடைய அந்த குர்ஆன பத்திய இது கூட இன்றைக்கு சிலை, அதாவது ஒரு டிவியில கூட அதை பத்திய விளம்பரங்கள் போடப்பட்டுச்சு. அதாவது இப்படி இந்த காது அஹமதியா முஸ்லிம்களால இந்த குர்ஆன் வெளியிடப்பட்டு இப்படி இப்படிலாம் விநியோகிக்கப்படுகிறதுன்னு சொல்லி. அன்னியமான சகோதரர், இப்படியான ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இந்த நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான சில கடமைகள் எங்களுக்கு இருக்கு. அதாவது இலங்கையில முக்கியமான சில ஏரியாக்கள்ல அவங்க இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பரவி இருந்தாலும் கூட இலங்கையில குறிப்பான சில ஏரியாக்கள்ல அவங்களுடைய அமைப்பு இருக்கு. அதனால அவங்க அப்படி யாராவது திருமணம் முடிப்பதற்காக வேண்டி வந்தா அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அகலு சுகத்துவ ஜமாத்தினுடைய மஸ்ஜிதுகளுக்கு நாங்கள் அவங்கள பத்தி தெளிவா கேட்கணும், இவங்க முஸ்லீம்களா, இவங்க காதியானிகளா, இவங்க யாரு என்று சொல்லக்கூடிய அந்த தகவல்களை பெற்றுத்தான் நாங்க அவங்க எங்களுடைய திருமணங்களை முடிச்சு கொடுக்கணும். அவங்கள இந்த அவங்க காதியானிகள் அல்ல, அவங்க முஸ்லீம்கள் என்று சொல்ல உங்களுக்கு உறுதிப்படுத்தா மட்டும்தான் நாங்கள் திருமண விஷயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். அதே மாதிரி இந்த காதியானிகள் இல்லாவிட்டால் அஹமதியா முஸ்லிம்கள் அவங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில் அவளோட வாட்ஸ்அப்புகள் மூலமாக, பேஸ்புக்குகள் மூலமாக, அவளோட புத்தகங்கள் மூலமாக இந்த செய்தியை நிறைய பரப்பி கொண்டிருக்கிறார்கள். பல போல அந்த பேஸ்புக்ல பல பேர்கள்ல வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்புக்கு குழுமங்கள்லையும் வந்து பல பேர்கள்ல இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. எனவே அப்படி ஏதாவது கொஞ்சமாவது எங்களுக்கு ஒரு டவுட், ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னா ஹக்கான ஆளுங்களை அணுகி இப்படி சொல்றாங்களே, இதுக்கு என்ன விளக்கம் என்று சொல்லி நாங்க பொதுமக்களாகிய நாங்க இந்த விஷயத்தை தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு காதியானி அஹமதியா முஸ்லீம் அஹமதியா முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவங்க ஒருவரை நாங்க சந்திச்சா அவரோட நாங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு போவதாக இருந்தா அவரை நாங்க கண்ணியமான ஆலயங்கள்ட்ட கூட்டி போய் இல்லாட்டி தொடர்பு ஏற்படுத்தி அவங்களுக்கு ஒரு சந்தேகங்களை போக்கி அவங்களுக்கு ஹக்கான உண்மையான இஸ்லாத்தை எடுத்து சொல்வதற்கு நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும். ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஹக்கான இஸ்லாத்தை எடுத்து சொல்வது எங்களுடைய கடமையாக இருக்கு. அதனால இந்த சத்தியத்தை அவங்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும். அதுக்காக வேண்டி தகுதியான ஆளுங்கள்கிட்ட போய் நாங்க அதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொள்ள வேண்டும். அதே மாதிரி பொதுமக்கள் காதியானுடைய விஷயத்தில் விழிப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்களுடைய வெளியீடான குரான் தர்ஜுமா இருக்கு, சிங்கள பிரதி சிங்கள மொழியில செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி அவங்க ஏனைய வெளியீடுகளை அவங்க வாசிக்கிறதையோ இல்லாவிட்டால் அதை பத்தி அதை பரத்திறத்தையோ நிறுத்தி கொள்ள வேண்டும். இதே மாதிரி பள்ளியில் இருக்கக்கூடிய இமாம்களும் சரி, ஏரியாக்கள் இருக்கக்கூடிய உலமாக்களும் சரி, பள்ளி நிர்வாகங்களும் சரி, இது சம்பந்தமான ஒரு விரிவான கலந்துரையாடல்களை தெளிவுகளை மக்களுக்கு ஊட்ட வேண்டும். துறை சார்ந்தோர்கள், மசூதிரை நிர்வாகிகள், ஆளுகள் எல்லாம் சேர்ந்து காதியானிகள் அல்லது அஹமதியாக்கள் மேற்கொள்ளும் போலி பிரச்சாரங்களில் முஸ்லிம்கள் சிக்கிக் கொள்ளாது இருக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும். அதேவேளை அவர்கள் முஸ்லிம் சமூகத்துக்குள் ஊடுருவும் வழிவகைகளை அடையாளம் கண்டு அவற்றை தடுக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும். கனிவான சகோதரர்களே, இதெல்லாம் நாங்க ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள். இது ஏதோ அவர் செய்கிறார் இவர் செய்கிறார் அந்த ஆலிமுடைய பொறுப்பு இந்த ஆலிமுடைய பொறுப்புண்டு. நாங்க அமைதியாக இருக்க முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்க இன்றைக்கு இந்த விஷயத்துல களம் இறங்கவில்லையா மண்டா, இதுக்கு ஆக்கப்பூர்வமான முயற்சியே இல்லையா மட்டும் சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். நாளைக்கு நாளைக்கு நாளைய எங்களுடைய சந்ததிகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றப்பட்டு முருதுகளாகி போயிருப்பாங்க. அல்லாஹுடைய நபி ஹஸ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நபித்துவத்தை பொய்ப்பிச்சு மிர்சா குலாம் அஹமது காதியானிய நபி என்று ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டிடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே இந்த விஷயங்களை தெளிவாக நாங்க எங்க பெண்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி வைக்கணும். எங்க ஸ்கூல்களுக்கு செல்லக்கூடிய எங்க பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை நாங்க சொல்லி வைக்கணும். அதாவது அஹமதியா முஸ்லிம்கள் என்ற பெயர் இல்ல, என்னென்ன பிரசுரங்கள் வந்தாலும் என்னென்ன வெளியீடுகள் வந்தாலும் என்னென்ன கருத்துக்கள் வந்தாலும் அதுல விழிப்பாக இருந்து நாங்க அதுல ஜாக்கிரதையாக இருந்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்றது இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய கீழ் மட்டத்தில இருந்து மேல் மட்டம் வரையில இல்ல, அல்லாஹ்வுடைய நபியின் மீது நேசம் உள்ள ஒவ்வொரு முஸ்லிமான ஆணின் பெண்ணின் கடமை என்பதில் எந்த வகையான சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் தஆலா ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுடைய உயிரிலும் உயிரை விடவும் அதிகமாக நேசிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா குறிப்பாக்கி கொடுத்த அந்த இறுதி நபித்துவத்தை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நசீபாக்கிப்பானாக. ஆமீன். வாஆகிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.